அறசாட்சியை தனதாக்கி அதன் சாட்சியாக நபியாக்கி அழகான முறையிலே அகிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அல்லாஹுக்கே அருள் அனைத்தும் புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்தும் ஸலாமும் சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், ஆத்மீக தலைவர், காரூணிய கடல் கஸ்தூரி மேனி சர்தாரே ஆனம் தாஜுல் மதீனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய அருமை குடும்பத்தினர்களான அஹ்லுல் பைத்துகள், அருமை தோழர்களான சஹாபாக்கள், இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்தொடர்ந்த தாபியூன்கள், இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பின்தொடரப் போகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. இத்திருநாளிலே புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லமா மஸ்ஜிதிலே இஸ்திகாஃபியத்துடன் அமர்ந்திருக்கின்ற இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலே எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ, உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ, அப்படிப்பட்ட காரியங்கள் அத்துணையையும் நமது வாழ்க்கையிலே இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், எவைகளை செய்யக்கூடாது தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறானோ, அப்படிப்பட்ட காரியங்கள் அத்துணையையும் நமது வாழ்க்கையில் இருந்து முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலிலே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு ஒசிய செய்கிறேன், நல்ல உபதேசம் புரிகிறேன், அன்பு கட்டளையும் விடுகிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பராமரித்து பாதுகாக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீனான அந்த அல்லாஹ் இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்காக எங்களுக்காக பல ஆயிரம் 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 அருக்கொடைகளை அள்ளி வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருக்கொடைகளிலேயே மிக முக்கியமான ஒரு அருக்கொடை தான் நாங்கள் எல்லாம் இந்த பூமிக்கு மேலால் வாழ்வதற்கு, எங்களுக்கு வழிகாட்டுவதற்கு, நாங்கள் எல்லாம் சீரான நேரான பாதையிலே நடப்பதற்கு எங்களுக்கு அல்லாஹ் அவனுடைய வேதமான அல் குர்ஆனையும் அவனுடைய தூதரையும் எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார். உலகத்திலே அல்லாஹ் எத்தனையோ படைப்பினங்களை படைத்து எந்த ஒரு படைப்புக்கும் தூதர்களையோ வேதங்களையோ அனுப்பி வழிகாட்டவில்லை. கேள்விப்பட்டிருக்கிறீர்களா, உலகத்திலே எந்த படைப்புக்காவது வேதம் இருக்கிறது? வாழ்க்கையை கடத்துவதற்கு, வாழ்க்கையின் எல்லா கோணங்களையும் அவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்களுக்கு தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்று வாழ்க்கையிலே கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இல்லை. ஆனால் அல்லாஹுடைய படைப்பிலே மிக சிறந்த படைப்பாகிய மனித சமூகத்துக்கெல்லாம் குர்ஆனையும் நபிகளாருடைய போதனைகளையும் தந்திருக்கிறானே, மிகப்பெரிய அருள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த வகையிலே ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே அவரிடத்திலே இருக்க வேண்டிய மிக பிரதானமான ஒரு தன்மைதான், மிக பிரதானமான ஒரு பண்புதான் தனக்கு முன்னாலே இருக்கக்கூடியவர்களுடைய, தனக்கு முன்னாலே இருக்கக்கூடிய தனது சகோதரனுடைய, தனக்கு முன்னாலே இருக்கக்கூடிய தனது அயலவர்களுடைய, தனக்கு முன்னாலே இருக்கக்கூடிய உலகத்தார துணை பேருடைய உணர்வுகளை, சுபாவங்களை, மனோநிலைமைகளை அறிந்து செயல்படக்கூடிய தன்மை. அன்பு கிணியவர்களே, இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் வாழக்கூடிய நேரத்தில் அவன் ஏனைய மனிதர்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஏனைய மனிதர்களுடைய மனோநிலைமைகளை அறியக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஏனைய மனிதர்களுடைய சுபாவங்களை அறிந்து செயல்படக்கூடியவராக இருக்க வேண்டும். ஏனைய மனிதர்களுடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய விதத்திலே நடப்பது கூடாது. ஏனைய மனிதர்களுடைய சுபாவங்களுக்கு மாற்றமாக எங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றிக் கொள்வது கூடாது. அந்த வகையில் தான் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள், வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாம் பல அமல்களை செய்கிறோம், இரவு பகலாக நின்று வணங்குகிறோம், தான தர்மங்கள் கொடுக்கிறோம், பல இன்னொரு அமல்களை வாழ்க்கையிலே விடுபடாமல் செய்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளை கியாமத்து நாளையிலே ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்திலே செய்த புண்ணியங்களை நன்மைகளை எல்லாம் மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்விடத்திலே கொண்டு வந்து சமர்ப்பிப்பார்கள். எல்லா மனிதர்களும் வருவார்கள், தான் செய்த தான தர்மத்தை கொண்டு வருவார்கள், தான் இரவிலேன் பகலிலேன் நின்று வணங்கிய தொழுகைகளை கொண்டு வருவார்கள், சக்காத்தை கொண்டு வருவார்கள், ஹஜ்ஜை எடுத்துக் கொண்டு வருவார்கள், சலவாத்துகளை ஜிக்ருகளை குர்ஆன் திலாவத்துகளை எடுத்துக் கொண்டு வருவார்கள். எல்லா அமல்களையும் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் மலக்குகளை கொண்டு மீசான் தராசிலே நிறுத்துக் கொண்டிருப்பான், எடை போட்டுக் கொண்டிருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த இடத்திலே நாங்கள் உலகத்திலே செய்த எந்த ஒரு அமலும் பாரமுள்ள அமலாக நெருக்கப்பட மாட்டார், பாரமுள்ள அமலாக நெருக்கப்பட மாட்டார். கஷ்டப்பட்டு செய்த சதக்கா, கஷ்டப்பட்டு இரவு பகலாக தொழுது தொழுகைகள், தான தர்மங்கள் ஒன்றுமே பாரமுள்ளவனாக நெருக்கப்பட மாட்டாது. அப்படி என்றால் எது நெருக்கப்படும், எது நெருக்கப்படும்? மீசான் தராசி. அந்த மீசான் அசராசி என்பது சாதாரணமான தராசி என்று நினைக்கிறீர்களா? உலகத்திலே எத்தனையோ வகையான தராசிகள் இருக்கிறது. தற்காலத்திலே ஒவ்வொரு பொருட்களையும் நிற்பதற்கு ஒரு வகையான தராசி இருக்கிறது, தங்கம் நிற்பதற்கு ஒரு வகையான தராசி இருக்கிறது, உணவு பொருட்களை நிற்பதற்கு ஒரு வகையான தராசி இருக்கிறது, பெரிய டன் அளவில் இருக்கக்கூடிய பொருட்களை நிற்பதற்கு இன்னும் ஒரு வகையான தராசி இருக்கிறது. ஆனால் நாளை மஹ்ஷர் மைதானத்திலே கியாமத்திலே மனிதர்கள் எல்லாம் தங்களை யாரும் தங்களுக்கு உதவி செய்ய முடியாத அந்த நாளிலே எல்லோரும் தங்களை விட்டு மக்களை விட்டு விரண்டோடுவார்களே, நன்மைகள் எல்லாம் எடை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் மீசானுல் ஹஸனாத்திலே அல்லாஹ் பாரமுள்ள அமலாக நிற்பது எதை? எதை? எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய நல்ல குணங்களை, நல்ல தன்மையை, அஹ்லாக்கை தான் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் நிற்பான். அந்த மீசானுல் ஹஸனாத் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு தூசையும் நிறுத்திவிடும், தூசையும் நிறுத்திவிடும். அவ்வளவு அல்லாஹ்விடத்திலே மிக முக்கியமான நன்மைகளை எடை போடும் ஒரு தராசிலே அந்த நல்ல குணங்கள், நல்ல கர்மங்கள், வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை அல்லாஹ் நிரப்பான் என்றால் அந்த தன்மை இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நான் என்னுடைய வாழ்க்கையை பரிசோதனை செய்து கொள்வதற்காக, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பரிசோதனை செய்து கொள்வதற்காக இந்த விடயங்களை கேள்விகளாக எழுப்புகிறேன். கேளுங்கள் உலகத்திடம். நான் உலகத்திலே 20 வருடமாக வாழ்ந்துவிட்டேன், 30 வருடமாக வாழ்ந்துவிட்டேன், 40 வருடமாக வாழ்ந்துவிட்டேன், பல அமல்களை செய்திருக்கிறேன், பல தான தர்மங்களை செய்திருக்கிறேன். இருக்கிறதா நல்ல பண்புகள்? மனிதர்களை மதிக்கும் தன்மை இருக்கிறதா? மனிதர்களுடைய உணர்வுகளை மதிக்கும் தன்மை இருக்கிறதா? மனிதர்களுடைய மனோநிலைமைகளை அறிந்து செயல்படக்கூடிய அந்த தன்மை என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் இனி வரக்கூடிய நாட்களிலாவது அதை வாழ்க்கையிலே எடுப்பதற்கு முயற்சி எடுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வின் அத்துணை கோணங்களும் அத்துணை நிகழ்வுகளும் எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. எல்லா மனிதர்களுடைய உணர்வுகளை மதித்தார்கள், எல்லா மனிதர்களுடைய சுபாவங்களை அறிந்தார்கள். நண்பர்களுடைய, உறவினர்களுடைய, பெற்றோர்களுடைய, அயலவர்களுடைய, ஏன் தன்னுடைய பரம எதிரியுடைய உணர்வுகளை கூட மதிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்திலே வாழ்ந்து வரணித்திருக்கிறார்கள். நற்குணத்தை வெறுமனே உலகத்திலே நாவால் பரப்பவில்லை, நாவால் உலகத்துக்கு சொல்லி காட்டவில்லை, நடத்தையால் நடாத்தி காட்டி விட்டு வரணித்திருக்கிறார்கள். ஒரு நாள் தினம் அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள், அந்த இடத்துக்கு அபூபக்கர் சித்திக் நாயகம் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சாரம் முட்டுக்கால் வரைக்கும் இருந்திருக்கிறது, முட்டுக்காலுக்கு மேலால் போகவில்லை, முட்டுக்கால் வரைக்கும் இருந்திருக்கிறது. அப்படி இருந்து கொண்டார்கள். இன்னும் சற்று நேரம் கழித்து உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சாரத்தை கீழால் இருக்கவில்லை, ஏன் முட்டுக்காலுக்கு மேலால் செல்லவில்லை, அப்படி இருந்து கொண்டார்கள். முட்டுக்கால் வரைக்கும் இருந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரம் கழித்து அந்த இடத்துக்கு உஸ்மான் ரழியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். உஸ்மான் ரழியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள், வெளியே இருப்பதை கண்டுவிட்டார்கள். உடனே தங்களுடைய சாரத்தை அப்படியே கீழால் இழுத்துக் கொண்டார்கள். அதற்கு பிறகு உஸ்மான் ரழியல்லாஹு அவர்கள் வீட்டுக்குள்ளால் வந்து விட்டார்கள். ஏன் தெரியுமா, என்ன காரணம் தெரியுமா? உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெக்க சுபாவமுடையவர்கள், வெக்க குணமுடையவர்கள். அவர்களுடைய வெக்கத்தை பார்த்து வானவர்கள் கூட சந்தோஷப்படுகிறார்கள், துஆ செய்கிறார்கள். அவர்கள் நான் இந்த நிலைமையில இருப்பதை கண்டால் என்னுடைய வீட்டுக்குள்ளால் வரமாட்டார். உணர்வை பார்த்தார்கள், சுபாவத்தை அறிந்தார்கள், மனோ நிலைமைக்கு ஏற்பால் போல் தன்னை மாற்றிக்கொண்டார்கள். அப்படித்தான் உலகத்திலே நண்பர்களுடன் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று பார்க்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நண்பர்கள் இருக்கிறார்கள். ஃப்ரெண்ட்ஷிப் வாழ்க்கையை நடத்துகிறோம், ஒவ்வொரு நண்பர்களும் ஒவ்வொரு குணமுடையவர்கள், ஒரு நண்பர் வெக்க முடியவராக இருப்பார், இன்னொரு நண்பர் கோப சுபாவமுடையவராக இருப்பார், இன்னொரு நண்பர் அவசர சுபாவமுடையவராக இருப்பார். அவருடைய அவசரத்துக்கு நாங்களும் அவசரப்படக்கூடாது, அவருடைய கோபத்துக்கு நாங்களும் கோபப்படக்கூடாது, அவருடைய வெக்கத்துக்கு கூச்சத்துக்கு நாங்களும் வெக்கப்படக்கூடாது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய மனோ நிலைமைக்கு ஏற்பாடு போல் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், தங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்படித்தான் உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அம்கண்ணியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் நண்பர்களுடன் மாத்திரமல்ல, பரம எதிரியுடன், இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பாவம் நடந்திருக்கும் என்றால் யாரால் நடந்திருக்கும்? உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களால் நடந்திருக்கும். அல்லாஹ் அந்த பாவத்தில் இருந்து அவரை பாதுகாத்தான், பரிசுத்தப்படுத்தினான். என்ன பாவம்? அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்ய வந்த பாவம், துணிச்சலுடன் வாளை ஏந்தி வந்த பாவம். வரக்கூடிய வழியிலே தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், கலிமாவை மொழிகிறார்கள், ஈமான் கொள்கிறார்கள், நபித்தோழராக மாறுகிறார்கள். ஆனால் நபித்தோழராகிய மாறியதற்கு பிறகு ஒரு தடவையேனும் அல்லாஹ்வுடைய தூதர் உமர் ரழியல்லாஹு அன்ஹு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, நண்பராக மாறி பேசிக் கொண்டிருக்கும் போது, உமர் அவர்களே, நீங்கள் தானே ஒரு நாள் என்னை கொலை செய்வதற்கு வாளை எடுத்துக் கொண்டு வந்தீர்கள் என்று குத்தி காட்டியது கிடையாது, பல இவைகளை ஞாபகப்படுத்தியது கிடையாது. ஏன் அப்படி சொன்னால், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோப சுபாவமுடையவர்கள், அவர் கோபம் தான் கொள்ளுவார், என்னுடன் கோபம் கொண்டு விடுவார், அவசரப்பட்டு விடுவார். அதனால் அவருடைய மனோநிலைமையை அறிந்தார்கள், சுபாவத்தை அறிந்தார்கள். அதற்கு ஏற்பாட்போல் தங்களை மாற்றி வாழ்க்கையிலே
வாழ்க்கையிலே ஒரு தடவை ஏனும் அந்த செய்த குற்றத்தை சொல்லி காட்டவில்லை, குத்தி காட்டவில்லை. அதனாலே பிற்காலத்திலே உமர் ரழியல்லாஹுவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நபி தோழராக மாறினார்கள் தெரியுமா? சாதாரணமான நபி தோழர் அல்ல, சாதாரணமான ஒரு சஹாபி அல்ல. லௌ கான பஅதி நபியுன் லகான உமர், எனக்கு பிறகு இந்த உலகத்திலே இந்த பூமியிலே எந்த நபியும் வரமாட்டார், எந்த தீர்க்க தரிசியும் வரமாட்டார். அப்படி வருவதாயின் அது உமராகத்தான் இருக்கும் என்று உத்தம நபியின் உன்னத நாவால் உத்தரவாதம் பெறக்கூடிய அளவுக்கு மாறினார்களே, மாறினார்களே. இதனால் எதனால் உணர்வுகளை மதித்தார்கள், உணர்வுகளை மதிப்பது, மனிதர்களுடைய சுபாவங்களை மதிப்பது மிகப்பெரிய இபாதத், மிகப்பெரிய அமல். வாழ்க்கையிலே தஹஜ்ஜுத் இருக்கலாம், வாழ்க்கையிலே தான தர்மங்கள் இருக்கலாம், வாழ்க்கையிலே குர்ஆன் திலாவத்துகளை விடுபடாமல் ஓதிவரலாம், சுன்னத் அமல்களை செய்யலாம். ஆனால் மனிதர்களுடைய உள்ளத்தை வெல்லவில்லை என்றால், மனிதர்களுடைய மனோநிலைமையை அறியவில்லை என்றால், மனிதர்களுடைய உள்ளத்தை நோவினை செய்தால் அத்துணை அமல்களும் சுக்கு நூறாகிவிடும். மிக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே வாழும் பொழுதும் வாழக்கூடிய நேரத்திலும் மிக நல்ல முறையிலே வாழ்ந்து காட்டினார்கள். அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுதும் மக்களுக்கு நல்லவைகளை சொல்லிவிட்டு பிரிந்தார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நபிகளாரை பின்பற்றிய சஹாபாக்கள் கூட, தாபிஊன்கள் கூட, நல்ல மனிதர்கள் கூட, வலிமார்கள் கூட, நமது மூதாதையர்கள் கூட என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த தன்மையை உள்ளத்திலே ஏற்படுத்திக் கொண்டார்கள். மனிதர்களுடைய மனோநிலைமைகளை அறிந்து செயல்படக்கூடிய அந்த தன்மையை எடுத்துக் கொண்டார்கள். உலகத்திலே ஆத்மீக துறையிலே சசவுக்குரிய அந்த லைனிலே மிகப்பெரிய தேர்ச்சி அடைந்த ஒரு இமாம் தான், ஒரு நல்லடியார் தான், டாக்டர் அப்துல் ஹை ரஹ்மத்துல்லாஹி அலை. மிகப்பெரிய ஒரு இமாமாக வாழ்ந்தவர்கள் ஒரு நாள் தினம் தங்களுடைய தங்களுடைய குடும்பத்தில் இருந்து ஒரு குடும்ப அங்கத்தவர் வருகிறார், ஒரு குடும்ப அங்கத்தவர் வருகிறார், ஒரு சொந்தக்காரர் வருகிறார். அவர் வந்து இமாம் அவர்களை பார்த்து தேவையில்லாத வார்த்தைகளால் ஏசுகிறார், பேசுகிறார். இப்படி இருக்கும் எல்லா ஏச்சுக்களுக்கும் எல்லா பேச்சுக்களுக்கும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றே சொல்லிக் கொண்டிருந்தார். ஏசக்கூடிய மனிதர் ஏசி விட்டு சென்று விட்டார். சாதாரண வார்த்தைகளால் ஏசவில்லை, வரலாற்றிலே எழுதப்படுகிறது பொல்லாத தூசண வார்த்தைகளால் ஏசி விட்டு சென்று விட்டார். முரீதீன்கள் எல்லாம் கொதித்து எழும்பி விட்டார்கள். ஷேகே ஷேகே, செய்யாத ஒரு குற்றத்தை செய்ததாக சொல்லி உங்கள் மீது பழி சுமத்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லா ஏச்சுக்களுக்கும் எல்லா பேச்சுக்களுக்கும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றே சொல்லிக் கொண்டிருந்தீர்களே, என்ன காரணம், என்ன காரணம்? காது தாழ்த்தி கேட்டுக் கொள்ளுங்கள், ஈமானிய உணர்வுடன் கேளுங்கள், வாழ்க்கையிலே அமல் செய்ய வேண்டும் என்ற நோக்குடன் கேளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஷேக் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யாரோ நான் செய்யாத ஒரு குற்றத்தை செய்ததாக சொல்லி என் மீது பழி சுமத்தப்பட்டிருக்கிறது. அவர் தெரியாத தளத்தால் தான் வந்து எனக்கு ஏசுகிறார், பேசுகிறார். நான் அவருடைய மனோநிலைமை அறிகிறேன், அவருடைய உள்ளத்திலே அந்த நடமாடக்கூடிய அந்த விடயங்கள் எனக்கு விளங்குகிறது. அவர் தெரியாத தனத்தால் தான் வந்து ஏசுகிறார், பேசுகிறார். அவருடைய ஏச்சுக்கும் அவருடைய பேச்சுக்கும் எனக்கு பதிலடி கொடுக்க முடியும். நானும் ஒரு ஆண் தான்,
எனக்கும் பதிலடி கொடுக்க முடியும். அப்படி பதில் சொல்லிவிட்டால், அப்படி ஏசிவிட்டால், பேசிவிட்டால், அந்த ஏச்சுகளும் பேச்சுகளும் அவருடைய உள்ளத்தை தாக்கி எனக்கும் அவருக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய உறவு துண்டிக்கப்பட்டு போய்விடும், துண்டிக்கப்பட்டு போய்விடும். துண்டிக்கப்பட்ட உறவை மீண்டும் கட்டியெழுப்புவது கஷ்டமான காரியம்தான், சிரமமான காரியம்தான். உதாரணமாக பாருங்கள், ஒரு கிளாஸ் இருக்கிறது, அந்த கிளாஸ் உடைந்து விட்டால் அதை ஒட்டுவதற்கு உலகத்திலே எத்தனையோ வகையான கம் இருக்கிறது, அது ஒட்டிவிடும், அது ஒட்டிவிடும். ஆனால் அடையாளம் இருக்கும், அடையாளம் இருக்கும். அப்படித்தான் துண்டிக்கப்பட்ட உறவுகளை, உள்ளங்களை சேர்த்தால் ஒட்டிக்கொள்ளும், ஒட்டிக்கொள்ளும். ஆனால் ஞாபகம் வரும், அதனால் ஏற்கவில்லை, பேசவில்லை. அவர்கள் சொல்கிறார்கள், அவருடைய உணர்வை நான் மதித்தேன், தெரியாத தனத்தால் தான் வந்து ஏற்றுகிறார். அதனால் அவருடைய ஏற்றுக்கும் பேச்சுக்கும் நான் சவறு செய்தேன், பொறுமை காத்தேன் என்பதாக சொல்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. இப்படிப்பட்ட நல்ல மனிதர்களும் உலகத்திலே வாழ்ந்து மரணித்து இருக்கிறார்கள். அவர்களை வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும். வாழ்க்கையை படிக்கிறோம், வாழ்க்கையை படிக்கிறோம், ஆனால் வாழ்க்கையில் அந்த தன்மைகள் கிடையாது, தன்மைகள் கிடையாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே அல் மர்ஹலத்துல் மக்கியா வாழ்ந்திருக்கிறார்கள். அதே போன்று மதீனாவிலே அல் மர்ஹலத்துல் மதனியா வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். சிறுபான்மை சமூகமாக மக்காவிலே வாழ்ந்திருக்கிறார்கள், பெரும்பான்மை சமூகமாக மதீனாவிலே வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும், குறிப்பாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய நமது முஸ்லிம் சமூகத்துக்கு ஒவ்வொரு நாளும் தேவைப்படுகிறது, ஒவ்வொரு நொடிப்பொழுதும் தேவைப்படுகிறது பின்பற்றுவதற்கு. அல்லாஹ்வுடைய தூதர் மனிதர்களுடைய, குறிப்பாக மாற்று மதத்தவர்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், உணர்வுகளை தூண்டக்கூடியவர்களாக அவருடைய நடவடிக்கைகள் இருக்கவில்லை. அன்பு கிளியர்களே, விழிப்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள், விழிப்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள், தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். விழிப்பில்லாமல் கேட்டால் என்ன பேசிவிட்டார், என்ன சொல்லிவிட்டார் என்று குதுபா முடிந்ததற்கு பின்னால் பேசி தெரிய வேண்டாம். விழிப்பாக நிதானமாக காது தாழ்த்தி கேட்டுக்கொள்ளுங்கள். சொல்லப்படக்கூடிய விடயங்களை வாழ்க்கையிலே அமல் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் கேளுங்கள். அவைகளை மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையிலே இருக்கிறார்கள், ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையிலே இருக்கிறார்கள். உடன்படிக்கை நடக்கிறது, அக்ரிமெண்ட் நடக்கிறது. அக்ரிமெண்ட் பேப்பரிலே முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது. அதற்கு பின்னால் அது காபிர்களுடைய கைக்கு ஒப்படைக்கப்படுகிறது. நீங்களும் அக்ரிமெண்ட் பண்ணுங்கள், ஒப்பந்தம் வையுங்கள். பேப்பரை பார்க்கிறார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற நாமம் எழுதப்பட்டிருந்தது. சொல்லிவிட்டார்கள், நாங்கள் உங்களை முகமது ரசூலுல்லாஹுவாக ஏற்றிருந்தால் இந்த அக்ரிமெண்டே எங்களுக்கு தேவையில்லையே, இந்த பிரச்சனையே இல்லையே, ஒப்பந்தமே இல்லையே. உங்களை ரசூலாக ஏற்காத தருணத்தால் தானே, அந்த காரணத்தால் தானே இந்த பிரச்சனையே ஒப்பந்தமே. நாங்கள் ஒப்பந்தமிட மாட்டோம். இந்த பேப்பரிலே இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ் என்கின்ற நாமத்தை அளிக்கும் வரையிலே ஒப்பந்தமிட மாட்டோம். திருப்பி கொடுத்து விட்டார்கள். மதியவர்கள், எழுத வாசிக்க தெரியாதவர்கள், பக்கத்தில் அழிவியதவர்கள் இருக்கிறார்கள். அலியே, அலியே, அதை அழித்து விடுங்கள், அழியே அழித்து விடுங்கள். என்னால் முடியாது நாயகம், என்னால் முடியாது. எப்படி அழிக்க முடியும் ரசூல் என்கின்ற நாமத்தை, பட்டத்தை? அலியே, அந்த இடத்தை, வாசகத்தை, அந்த வேடை எனக்கு காட்டுங்கள், நான் அளிக்கிறேன். காட்டப்படுகிறது ரசூலுல்லாஹ் என்கின்ற அந்த வாசகத்தை தங்களுடைய கஸ்தூரி படிந்த திரு கரத்தால் அழிக்கிறார்கள். பிரச்சனை முடிந்து விட்டது, பிரச்சனை முடிந்து விட்டது. முகம்மது என்ற வாசகம் மாத்திரம் தான் இருக்கிறதே அக்ரிமெண்ட் பேப்பரிலே, ரசூல் என்ற வாசகம் எடுக்கப்பட்டு விட்டது, பிரச்சனை முடிந்து விட்டது. விட்டுக் கொடுத்தார்கள், விட்டுக் கொடுத்தார்கள். அல்லாஹ் விட்டுக் கொடுப்பானா? அல்லாஹ் ரசூலுல்லாஹை கண்ணியப்படுத்தாமல் விடுவானா? அல்லாஹ் எப்படி ரசூலுல்லாஹை கண்ணியப்படுத்துகிறான் தெரியுமா? ரசூலுல்லாஹை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய நாமத்தை, உங்களுடைய அந்தத்தை, உங்களுடைய பட்டத்தை நாங்கள் உயர்த்தியிருக்கிறோம், நாங்கள் உயர்த்தியிருக்கிறோம். எப்படி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்கின்ற அந்த வாசகத்தை, அந்த வேடை உயர்த்தியிருக்கிறான் தெரியுமா? இன்று உலகத்திலே எத்தனையோ குடிசை மஸ்ஜிதுகள் இருக்கிறது, அந்த மஸ்ஜிதுகளுக்குள்ளால் போய் பாருங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் அலங்கார பலகைகளிலும் இஸ்டிக்கேர்களிலும் தொங்க விடப்பட்டிருக்கிறது. மஸ்ஜிது நபவி என்ன, மஸ்ஜிது ஹரம் என்ன, முஸ்லிம்களுடைய வீடு என்ன, முஸ்லிம்களுடைய வாகனம் என்ன, அங்கே அலங்கார பலகைகளிலும் இஸ்டிக்கேர்களிலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை அலங்காரமாக இட்டு வரணைப்படுத்திக் கொண்டிரு மக்கள் கண்ணியப்படுத்துகிறார்கள். இதைத்தான் 1400 வருடங்களுக்கு முன்பதாக ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் சொல்லிவிட்டான், நாயகமே உங்களுடைய நாமத்தை, அந்தத்தை, கீர்த்தியை, தரஜாவை நாங்கள் உயர்த்தியிருக்கிறோம், நாங்கள் உயர்த்தியிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியர்களே, இப்படித்தான் வாழ்ந்தார்கள், இப்படித்தான் வாழ்ந்து வரணித்திருக்கிறார்கள். மாற்று மதத்தவர்களுடைய உணர்வுகளை தூண்டும்படியாக எந்த சந்தர்ப்பத்திலும் நடக்கவில்லை, நடக்கவில்லை. அன்பு கிளைஞர்களே, அதற்கு மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா, என்ன தெரியுமா? மதுஹு மக்காவுடைய அந்த நிகழ்வு, அந்த நிகழ்வு அன்றைய காலத்திலே அந்த மஸ்ஜிதுல் ஹரமை, புனித காபா ஷரீஃபை நிர்வகித்தவர்கள் தான் உஸ்மான் பின் தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு. அவர்கள் ஆரம்ப காலத்திலே தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. ஒரு காஃபிராக இருந்தவர்கள், ஒரு மாற்று மதத்தவராக இருந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் அவருடைய வாழ்க்கையிலே நீண்ட கால ஒரு ஆசை இருந்தது. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் தானே, சிலர்களுக்கு என்ன ஆசை, நான் ஹஜ்ஜிக்கு போக வேண்டும், காபத்துல்லாஹை பார்க்க வேண்டும், உம்ரா செய்ய வேண்டும். சிலர்களுக்கு இப்படியான ஆசை, இன்னும் சிலர்களுக்கு நான் பெரிய கோடீஸ்வரனாக வாழ வேண்டும், பெரிய வீடுடன், வசதியுடன், வாய்ப்புடன் வாழ வேண்டும். அப்படியெல்லாம் பல பேர்களுக்கு பல வகையான ஆசைகள் இருக்கும், நீண்ட கால ஆசைகள் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வாழ்க்கையிலே இருந்த மிகப்பெரிய ஒரு ஆசை, அவர்கள் மக்காவிலே பிறந்து வளர்ந்தவர்கள், அந்த மக்காவிலே இருக்கக்கூடிய காபத்துல்லாஹுக்குள்ளால் போய் 2 ரக்அத்துகள் தொழ வேண்டும் என்ற ஆசை, நீண்ட கால ஆசை. அதை நிர்வகித்து வந்தவர்கள் காபிர்கள், மாற்று மதத்தவர்கள். உஸ்மான் பின் தல்ஹா என்பவர் நிர்வாக தலைவராக இருந்தவர்கள். அன்றைய காலத்திலே திங்கக்கிழமை என்றும் புதன்கிழமை என்றும் அந்த ஹரம் ஷெரீஃபுடைய, காபா ஷெரீஃபுடைய நுழைவாயில், அதனுடைய கதவு திறக்கப்படும். எல்லா மக்களுக்கும் செல்லலாம், பார்வையிடலாம், அமல் இபாதத்துகள், புண்ணியங்கள் செய்யலாம். எல்லாரும் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 தினங்களில் ஏதாவது ஒரு தினத்தில் போய் அனுமதி கேட்கிறார்கள். நான் சொல்ல வேண்டும், அனுமதி தாருங்கள், சொல்ல வேண்டும், அனுமதி தாருங்கள். கொடுக்கவில்லை, கொடுக்கவில்லை. அனுமதி மறுக்கப்படுகிறது, மறுக்கப்படுகிறது. வாடிய வதனத்துடன் கவலையால் சொல்லிவிடுகிறார்கள், உஸ்மான் பின் தல்ஹாவே, ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், உங்களுடைய கையிலே இருக்கக்கூடிய இந்த பொறுப்பு, இந்த சாவி எங்களுடைய கைக்கு வரும் என்று சொல்லிவிட்டார்கள். ஆ, அப்படியா? ஒரு நாளும் நடக்காதே. அப்படி நடந்தால் அது எங்களுடைய இடுப்பிலே தீவன் இல்லாத நாளாகத்தான் இருக்கும். எப்படி நடப்பது அது? நடக்க மாட்டாது என்று சொல்லிவிட்டார்கள். வாடிய வதனத்துடன் கவலை சேர்ந்தை முகத்துடன் அல்லாஹுடைய தூதர் திரும்பி விட்டார்கள். காலங்கள் கடக்கிறது, மாதங்கள் கடக்கிறது, அல்லாஹுத்தாலா ஹிஜ்ரத் செய்யுமாறு அல்லாஹுடைய தூதருக்கு கட்டளை பிறப்பித்தார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் நாயகத்தை அழைத்துக் கொண்டு அல்லாஹுடைய உதவியுடன் அல்லாஹுடைய கட்டளையின் பிரகாரம் ஹிஜ்ரத்தை செய்கிறார்கள். பல காலங்கள் கழிகிறது, பல காலங்கள் கழிகிறது, ஃபத்ஹு மக்கா ஏற்படுகிறது, மக்கா மாநகர் வெற்றி கொள்ளப்படுகிறது. அதற்கு பின்னால் முஸ்லிம்களுடைய சக்கரவர்த்தி, எங்களுடைய ஆத்மீக தலைவர் சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையை அணிவகுத்தவர்களாக சஹாபாக்களுடன் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? 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 பொத்துகு மக்காவை கொண்டாடுவதற்காக. மக்கா மாநகர் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது, எங்களுடைய புண்ணிய பூமி, எங்களுடைய இந்த பூமி, நாங்கள் வாழ்ந்த அந்த பூமி எங்களுக்கு இப்பொழுது கிடைக்கப்பட போகிறது என்ற சந்தோஷத்தால் அவர்கள் எல்லாம் பெரும் ஆரவாரத்துடன் சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் அணி திரண்டு கொண்டிருக்கிறார்கள். அன்று கிணியவர்களே, கதை கேட்பது போன்று கேட்காதீர்கள். அது எங்களுடைய ஈமானிலே எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. இவைகளை எல்லாம் உங்களுடைய கண்களுக்கு முன்னால் ஒரு காட்சியாக கொண்டு வந்து பாருங்கள். அல்லாஹு தஆலா எங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்துவான், அந்த ஈமானை பாதுகாப்பான். வருகிறார்கள், அக்கமா நகருக்குள்ளாலே நுழைகிறார்கள். ஆஹா, காஃபிர்கள் எல்லாம் முன்னாலே இருக்கிறார்கள். எங்களுடைய குழந்தைகளை கொலை செய்தவர்கள், எங்களுடைய பெற்றோர்களை கொலை செய்தவர்கள் சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். முன்னாலே எங்களுடைய சொத்துக்களை சூறையாடியவர்கள், எங்களுடைய மஸ்ஜிதுகளை உடைத்தவர்கள், எங்களுடைய பெண்களுக்கு அவமானம் செய்தவர்கள், அவர்களுடைய முகத்திரையை முக்காடை கிழித்தவர்கள், அநியாயம் செய்தவர்கள், எங்களுடைய உணர்வுகளை தூண்டியவர்கள் இதோ முன்னாலே இருக்கிறார்கள். முன்னாலே இருக்கிறார்கள். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் நாங்கள் என்றால் எப்படி இருக்கும்? சஹாபாக்களும் மனிதர்கள் தானே, மனிதர்கள் தானே. ரோசப்பட்டிருப்பார்களா? ரோசப்பட்டிருப்பார்கள். அவசரப்பட்டிருப்பார்களா? அவசரப்பட்டிருப்பார்கள். கவலை வந்திருக்குமா? வந்திருக்காதா? வந்திருக்கும். ஆனால் முஸ்லிம்களுடைய கொமாண்டராக இருந்த, தலைவராக இருந்த, ஆத்மீக தலைவராக இருந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் கட்டுப்படுத்தினார்கள், கட்டுப்படுத்தினார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுக்கு பக்கத்திலே செல்கிறார்கள். எங்கே உஸ்மான் பின் தல்ஹா? எங்கே உஸ்மான் பின் தல்ஹா? நடி நடுங்கியவர்களாக உஸ்மான் பின் தல்ஹா வருகிறார்கள் அருகே. உஸ்மான் பின் தல்ஹாவே, எங்கே ஹரம் ஷரீஃபுடைய சாவி? எங்கே சாவி? எங்கே? நடி நடுங்கியவராக வாடிய வதனத்துடன் அந்த சாவியை கொடுக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய திருக்கரத்திலே. கவலை வந்திருக்குமா? வந்திருக்காதா? இவ்வளவு காலமாக பரம்பரை பரம்பரையாக பிச்சலம் பிச்சலமாக நிர்வகித்து வந்த பொறுப்பு போக போகிறதே, எங்களுடைய ஊரை கைப்பற்ற போகிறார்களே என்ற உணர்வு வந்திருக்குமா? வந்திருக்காதா? வந்திருக்கும். வர வேண்டும். வந்தால் தான் மனிதன், இல்லாவிட்டால் வானவராகி விடுவோமே. கவலைப்பட்டவராக கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் பின் தல்ஹாவை பார்த்து சொன்னார்கள், உஸ்மான் பின் தல்ஹாவே, நீங்கள் நினைக்க வேண்டாம் முஸ்லிம்கள் எல்லாம் அநியாயக்காரர்கள் என்று, முஸ்லிம்கள் எல்லாம் பழி வாங்கக்கூடியவர்கள் என்று, முஸ்லிம்கள் எல்லாம் பதவி வெறிப்பிடித்தவர்கள் என்று, முஸ்லிம்கள் எல்லாம் உங்களுடைய உணர்வுகளை தூண்டக்கூடியவர்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். முஸ்லிம்கள் அப்படி அல்ல, முஸ்லிம்கள் உணர்வுகளை தூண்டக்கூடியவர்கள் அல்ல, மனிதர்களுடைய மனிதர்களை மனிதனாக மதிக்கக்கூடியவர்கள். முஸ்லிம்கள் என்பவர்கள் மனிதர்களை மனிதனாக மதித்து அவர்களுக்கு மாண்பளிக்கக்கூடியவர்கள். உஸ்மான் பின் தல்ஹாவே அந்த சாவியை திருப்பி அப்படியே கையிலே கொடுக்கிறார்கள். ஹுதுஹா யா பனி தல்ஹா, ஹுதுஹா யா பனி தல்ஹா, காலிதன் தாலிதன் இலா யௌமில் கியாமா லா யன்ஸஹா மின்கும் இல்லா ஸாலிம். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். உஸ்மான் பின் தல்ஹா, இதோ சாவியை பிடியுங்கள், இதோ சாவியை பிடித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய கையில் தான் இந்த சாவி இருக்க வேண்டும், இது இருக்க வேண்டும், நீங்கள் தான் இதை நிர்வகிக்க வேண்டும், உங்களுடைய மௌத்துக்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தினர்கள் தான் இதை நிர்வகிக்க வேண்டும். யாரெல்லாம் உங்களுடைய கையில் இருந்து இந்த பொறுப்பை பறிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அநியாயக்காரர்கள். சாவியை வாங்குகிறார்கள் உஸ்மான் பின் தல்ஹா. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று நின்ற அந்த கலிமாவை மொழிந்து தீனுல் இஸ்லாத்துக்குள்ளே நுழைகிறார்கள். அவர் மாத்திரமா?
அந்த இடத்திலே பல பேர்கள், பல நூறு பேர்கள், உஸ்மான் பின் தல்ஹாவுடைய பல குடும்பத்தார்கள், அதற்கு பின்னால் அவருடைய பட்ச அவருடைய அந்த முழு ஃபேமிலியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களே, ஏற்றுக்கொள்கிறார்களே. அங்கு கிணியவர்களே, இன்று வரைக்கும் தற்காலத்தில் கூட அந்த புனித காபா ஷெரீஃபை உஸ்மான் பின் தல்ஹா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியுடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் இன்றும் தற்காலத்திலும் அந்த காபா ஷெரீஃபை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை என் அன்பு சகோதரர்களே மறந்து விடாதீர்கள். எதனால் தெரியுமா? உணர்வுகளை மதித்த காரணத்தால், உணர்வுகளை மதித்தார்கள். எனவே குறிப்பாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய சிறுபான்மை சமூகமாக வாழக்கூடிய நமது முஸ்லிம் சமூகத்துக்கு மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்வது எங்களுடைய கடமை என்ற நோக்கத்துடன் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நாட்டிலே பெரும்பான்மை சமூகத்துடைய உள்ளத்தை வென்றெடுப்பது, அவர்களுடைய உணர்வுகளை மதிப்பது எங்களுடைய கடமை மாத்திரமல்ல, எங்களுடைய பொறுப்பு என்பதையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எங்களுடைய எந்த நடவடிக்கையும் அவர்களுடைய உணர்வுகளை தூண்டாத வகையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களுடைய ஹிதாயத்துக்கு ஒளியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஷேகுல் ஹதீஸாக திகழ்ந்தவர்கள் தான் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலை. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி என்று அலை என்றால் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், எல்லாரும் எல்லா மக்களாலும் மதிக்கப்படக்கூடியவர் அவர்கள் வாழ்கிறார்கள். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலை, அந்த காலத்திலே ஒரு பிரச்சனை நடக்கிறது. இறுதியாக இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு இன்றைய ஹுதுபா பிரசங்கத்தின் இறுதி கட்டத்துக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். அந்த காலத்திலே சசாலியர்களுடைய அந்த பிரச்சனை நடக்கிறது. அந்த பிரச்சனை சசாலியர்களுடைய மிகப்பெரிய ஒரு கொடிய மன்னனாக அரசனாக இருந்தவர்கள் தான் கத்துலு ஷா என்று சொல்லக்கூடிய மன்னன். இமாம் அவர்கள் வாழ்ந்த நாட்டிலே பல காபிர்கள், பல மதத்தவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த கத்துலு ஷா மன்னன் என்ன செய்தான் என்றால், ஒவ்வொரு நாடாக கைப்பற்றினான். ஷேகுல் ஹதீஸ் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்த அந்த ஊருக்குள்ளால் வருகிறார்கள், நாட்டுக்குள்ளால் வருகிறார்கள், எல்லா மக்களையும் பல மதங்களை பின்பற்றிய மக்களையும் கைது செய்கிறார்கள், ரிமண்ட் பண்ணுகிறார்கள். அதற்கு பிறகு அந்த நாட்டுடைய அரசன் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், இமாம் அவர்களே, எங்களுடைய நாட்டு குடிமக்களை இந்த கொடுங்கோல மன்னன் சிறை கைதியாக பிடித்திருக்கிறான். எல்லா மதத்தவர்களும் இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, எல்லாரும் சிறை கைதிகளாக மாற்றியிருக்கிறார்கள். சிறையிலே அவர்களை வைத்திருக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், கத்துலு ஷா என்று சொல்லக்கூடிய மன்னிடத்திலே சென்று பேச்சுவார்த்தை நடத்துங்கள், அவர்களுடைய விடுதலைக்கு பேச்சுவார்த்தை நடத்துங்கள். அதற்கு பின்னால் இமாம் அவர்கள் செல்கிறார்கள். இமாம் அவர்கள் சென்று பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். அவன் சொல்லிவிட்டான், சரி, இறுதியாக ஒன்றை செய்கிறேன், நான் முஸ்லிம்களை மாத்திரம் விடுதலை செய்கிறேன், என்னால் மாற்று மதத்தவர்களை விடுதலை செய்ய முடியாது. நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருக்கிறீர்கள், உங்களுடைய ஒரு பெரிய இமாமாக இருக்கிறீர்கள், உங்களுடைய பேச்சை மதித்து முஸ்லிம்களை மாத்திரம் நாங்கள் விடுதலை செய்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். இமாம் அவர்கள் சுய நலவாதியாக வாழவில்லை, தன்னுடைய சமூகத்தை மாத்திரம் காக்கக்கூடியவர்களாக வாழவில்லை, தங்களுடைய சமூகத்தை முஸ்லிம் சமூகத்தை மாத்திரம் பார்க்கக்கூடியவர்களாக வாழவில்லை, எல்லா மதத்தவர்களுடைய மாற்று மதத்தவர்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடியவர்களாக அவர்களுடன்
சகோதரத்துவ தகவாழ்வோடு வாழக்கூடிய அந்த தன்மை இருந்த காரணத்தால் ஷேகுல் ஹதீஸ் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், லா நருல்லாஹ் லா நருல்லாஹ் இல்லா பிஸ்திகாகி ஜமீஇல் உஸாரா மினல் யஹூதி வன்னசாரா. ஒரு நாளும் நாங்கள் பொருந்திக் கொள்ள மாட்டோம், ஒரு நாளும் பொருந்திக் கொள்ள மாட்டோம். முஸ்லிம்களை மாத்திரம் விடுதலை செய்தால் நாங்கள் பொருந்திக் கொள்ள மாட்டோம். இந்த நாட்டிலே நாங்கள் பல மக்கள், பல பல மொழிகளை பேசக்கூடியவர்கள், பல மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள், பல கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் அவர்கள் நாங்கள் எல்லாம் நாட்டால் ஒன்றுபட்டவர்கள், நாங்கள் எல்லாம் இந்த நாட்டுடைய குடிமக்கள், எங்கள் அனைவரையும் தான் விடுதலை செய்ய வேண்டும். அவர்கள் எங்களுடைய பொறுப்புக்கு கீழால் இருக்கக்கூடியவர்கள். நீங்கள் முஸ்லிம்களை மாத்திரம் விடுதலை செய்கிறீர்கள் என்றால் அது எங்களுக்கு வேண்டாம். சுபஹானல்லாஹ், இப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். மாற்று மதத்தவர்களுடன் நல்ல முறையிலே வாழ்ந்திருக்கிறார்கள். இன்று பார்க்கிறோம், இன்று எத்தனையோ இமாம்களால் فَاتَّصِمُوا بِحَبْلِ اللَّهِ جَمِيعًا فَلَا تَفَرَّقُوا. நீங்கள் ஒற்றுமையாக இருந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விட வேண்டாம் என்று எத்தனையோ மிம்பர் மேடைகளிலே ஹதீஃப்மார்கள் சொல்கிறார்கள், எத்தனையோ இமாம்கள் முசல்லாவிலே இருந்து ஓதுகிறார்கள், எத்தனையோ பேர்கள் குர்ஆனிலே இந்த வசனத்தை ஓதுகிறார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வசனத்தை எத்துணை தடவைகள் காதால் கேட்டிருக்கிறோம். ஐனல் அமல், ஐனல் அமல், எங்கே அமல்? இன்று அந்த ஒற்றுமை எல்லாம் இன்று குழிதோண்டி புதைக்கப்படுகிறது. எங்களுடைய பேச்சில் மாத்திரமா சொன்னா, எங்களுடைய தொழுகையில் மாத்திரமா சொன்னா, எங்களுடைய ஆடை கலாச்சாரத்தில் மாத்திரமா சொன்னா, எங்களுடைய பெருநாள் தொழுகையில் மாத்திரமா சொன்னா, பேச்சிலே சொன்னா வேண்டாமா? நல்ல குணத்திலே சொன்னா வேண்டாமா? உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கொடிய மனிதர் தான் ஃபிரௌன். ஃபிரௌன் என்ன சொன்னான்? அன ரப்புகுமுல் அலா, அன ரப்புகுமுல் அலா. ஆலிம்களிடம் கேட்டு பாருங்கள், அன ரப்புகுமுல் அலா என்பது எவ்வளவு ஒரு ஹார்ட் வேர்டு, எவ்வளவு ஒரு பயங்கரமான வார்த்தை என்று. அப்படி நான் தான் இறைவன், அதைவிடவும் மேன்மை மிக்கவன் என்று சொன்ன அந்த ஃபிரௌனிடத்திலே மூசாவையும் ஹாரூனையும் அழைத்து அல்லாஹ் சொன்னான், மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌனிடத்திலே சென்று கௌலல் லையினா, கௌலல் லையினா, மிருதுவான வார்த்தையின் மூலமாக பேசு மூசா. கதாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அன ரப்புகுமுல் அலா என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய கொடிய மனிதரிடத்திலே அல்லாஹ் மிருதுவாக பேச சொன்னான் என்றால், சுஜூதிலே சுபஹான ரப்பியல் அலா என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் இடத்திலே நீ எப்படி பேசிக் கொண்டிருக்கிறாய்? எனவே எங்களுடைய அந்த நல்ல தன்மைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய இந்த தன்மைகளை மாற்றி, எங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றி, எங்களுடைய செயல்களை மாற்று மதத்தவர்களுடைய ஹிதாயத்துக்கு காரணமாக அமைத்துக் கொள்வதற்கு வல்லவன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, எங்களுடைய குற்றங்களை மன்னித்து தருவாயாக. யா அல்லாஹ், தீனையும் இஸ்லாத்தையும் எங்களுடைய மார்க்கத்தையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மார்க்கத்தை பாதுகாப்பாயாக, மார்க்கத்துக்கு உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், மக்காவுக்கும் மதீனாவுக்கும் நீ எப்படி பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாயோ, எப்படி பரக்கத்தை செய்திருக்கிறாயோ, அது போன்று யா அல்லாஹ் இந்த நாட்டுக்கு பரக்கத்தை செய்வாயாக, இந்த நாட்டை பாதுகாப்பாயாக, இந்த நாட்டிலே ஹிதாயத்துடைய வாயிலை திறந்து கொடுப்பாயாக. அல்லாஹும்மா அம்மில் ஹிதாயத ஃபில் ஆலமி குல்லி, அல்லாஹும்மா அம்மில் ஹிதாயத ஃபில் ஆலமி குல்லி கமா அம்மம்தல் மா வல் ஹவா. யா அல்லாஹ், நீ இந்த உலகத்திலே காற்றையும் நீரையும் எப்படி பொதுவாக ஆக்கி வைத்திருக்கிறாயோ, அது போன்று உன்னுடைய ஹிதாயத்தை இந்த நாட்டிலே ஆமா வாழக்கூடிய மனிதர்களாக முஸ்லிம்களாக ஆக்கிருவாயாக, எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு யாரெல்லாம் அறிவூட்டி ஆளாக்கி எங்களை அகிலத்துக்கு அறிமுகப்படுத்தினார்களோ, எங்களுடைய அந்த ஆஸ்தான்களை உஸ்தாதுமார்களை கபூல் அருள் செய்து கொள்வாயாக. என்னுடைய மூத்துடைய நேரத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர்களாக, சுவர்க்கத்தை அப்பார்வையால் பார்த்தவர்களாக எங்களுடைய ரூஹுகளை கைப்பற்றிக் கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இதுபோன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.